ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 11, விஸ்வரூபம் பதம் 38. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. துவாதிதேவ புருஷ புராணம் தொமஷ விஸ்வஷ பரம் நிதானம் வேதேஷி வேதம் ச பரம் ச தாம வயாததம் விஸ்வமனந்தரூபம் துவமாதிதேவ புருஷ புராணம் துவமஷ்ய விஸ்வஷ்ய பரம் நிதானம் வேதேஷி வேதம் ச பரம் ச தாம வயாததம் விஸ்வமனந்தரூபம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வத்ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெயம். நீரே ஆதி தேவர், புருஷர், மிகவும் பழமையானவர், படைக்கப்பட்ட இந்த உலகின் இறுதி அடைக்கலம் அனைத்தையும் அறிந்தவர், அறியப்பட வேண்டியவரும் நீரே. பௌதீக குணங்களுக்கு அப்பாற்பட்ட உன்னத அடைக்கலம் நீரே. எல்லையற்ற ரூபமே, பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் தாங்கள் பரவியுள்ளீர். ஓம் அஜானதி மிரந்தஸ்ய ஜானஞ்சனசலாகய சக்ஷுரன்மிலீதம் மேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமின் இதி நாமினிம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத தேசதாரணிம் நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவிம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதீரயே. ஜாய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசதி கௌர பக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணையால் இப்போ அத்தியாயம் 11 விஸ்வரூபம் பதம் 38 இருக்கும். விஸ்வரூபத்தை தரிசனம் செய்த அர்ஜுனர் பகவானுக்கு அற்புதமான பகவானை பற்றி அற்புதமான பிரார்த்தனைகளை முன்வைக்கின்றார். இந்த பதத்தில் அர்ஜுனர் நீரே ஆதி தேவர் என்று குறிப்பிடுகின்றார். ஏன் குறிப்பிடுகின்றார் அப்படின்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா தேவி தேவர்களுக்கும் ஆதியாக விளங்கக்கூடியதால் பகவான் இங்கே ஆதி தேவர் என்று குறிப்பிடுகின்றார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 33 கோடி தேவி தேவர்கள் இருக்கின்றார்கள். அந்த 33 கோடி தேவி தேவர்கள், பிரம்மதேவர், சிவபெருமான், எல்லாருக்குமே வந்து ஆதியாக யார் அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதனால தான் இங்கே ஆதி தேவர் என்று குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் புருஷர் என்று குறிப்பிடுகின்றார். புருஷர் அப்படின்னா அனுபவிப்பாளர் அப்படின்னு அர்த்தம். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கின்றோம் அப்படின்னா, நான் அனுபவிப்பாளர் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து இந்த பௌதீக உலகத்தில் எல்லாருமே வந்து நான் அனுபவிப்பாளர் அப்படின்னு நாம் நினைத்து கொள்கின்றோம். போக்தாராம் மிக்க தபசம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் நாத்வாமாம் சாந்தி ருச்சதே. நமக்கு சாந்தி அடையணும் அப்படின்னா எப்போ நம்ம போக்தா அனுபவம் அப்படின்னா அனுபவிப்பாளர், போக்தாராம் எக்கித்தபசாம், எல்லாவற்றிற்குமே வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அனுபவிப்பாளர் அப்படின்னு தெரிந்து எப்போ வந்து நம்ம பகவானிடம் அர்ப்பணம் செய்கின்றோமோ அப்போ தான் நம்ம வந்து சாந்தி ருச்சத்தை சாந்தி அடைய முடியும் அப்படின்னு பகவான் 5வது அத்தியாயத்தில் கடைசியில் குறிப்பிடுகின்றார். அதுபோல் இந்த பௌதிக உலகத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே வந்து புருஷர்கள். நம்ம என்ன நினைக்கின்றோம் அப்படின்னா, ஆண்கள் எல்லாருமே வந்து புருஷர்கள், பெண்கள் எல்லாருமே பெண்கள் அப்படின்னு குறிப்பிடுறோம். ஆனால் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிறவரை எல்லாருமே வந்து அனுபவிப்பதற்காண்டி ஆசைப்படுகின்றார்கள். யாராக ஒரு குழந்தைகளாக இருந்தாலும், ஒரு பெண்களாக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும், இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அனுபவிப்பதற்கு நாம் நினைக்கின்றோம். எப்போ நம்ம அனுபவிப்பதற்கு நாம் நினைக்கின்றோமோ அப்போ வந்து புருஷர்கள் என்று அழைக்கப்படுகிறது, பெண்கள் இல்லை. யார் ஒருத்தர் வந்து அனுபவிக்கிறாரோ அவர் அனுபவிப்பாளர் என்றும், அனுபவிக்கப்படுபவரை பெண்கள் என்றும் சாதாரணமாக குறிப்பிடுவது உண்டு. அது மூலமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லோருமே வந்து புருஷர்கள் தான், ஆனால் நம்ம எல்லாருமே வந்து பெண்கள். பெண்கள் அப்படின்னா பகவான் அனுபவிப்பவர், நம்ம எல்லாருமே வந்து அனுபவிக்கப்படுபவர். அனுபவிக்கப்படுபவர் அப்படின்னா பகவானுக்கு நம்ம சேவை செய்ய வேண்டும், அவர் அனுபவிப்பாளர். ஒரு வகையில் நம்ம எல்லாருமே வந்து பெண்கள் தான் இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லோருமே. அதனால தான் சில நேரத்தில் குறிப்பிடுவது உண்டு, நம்ம வந்து புருஷர்கள் கிடையாது. சில நேரத்தில் வைஷ்ணவர்களிடம் குறிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து பெண்கள் தான். ஏன் அப்படின்னா அனுபவிக்கப்படுபவர். ஆனால் நம்ம அந்த பௌதிக உலகத்தில் நம்ம எல்லோருமே வந்து புருஷர்களாக இருக்கின்றோம், புருஷர்களுடைய சிந்தனையில் நம்ம இருக்கின்றோம், அனுபவிப்பவன் என்று நாம் நினைத்து கொள்கின்றோம். ஆனால் உண்மையான புருஷர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்னு குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் குறிப்பிடுகின்றார், மிகவும் பழமையானவர், மிகவும் பழமையானவர் பகவான் பார்த்தோம் அப்படின்னா மிகவும் பழமை வாய்ந்தவர், அதே நேரத்தில் நவ யௌவனம், இளமையானவரும் கூட. அது எப்படி சாத்தியமா? இப்போ நம்ம ஒரு நம்ம ஊரில் ஒரு தாத்தா இருக்கார் அப்படின்னா, அந்த தாத்தா தாங்க அந்த கிராமத்துக்கே ரொம்ப வயசானவர், ஆனாலும் இளமையானவர். எப்படிங்க இது, என்ன சாத்தியமா? ஒருத்தர் வயசானவர் அப்படின்னா வந்து முதுமையானவர், அவர் எப்படி இளமையாக இருக்க முடியும் அப்படின்னா சாத்தியம் கிடையாது. ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பார்த்தோம் அப்படின்னா பழமையானவர், அதே நேரத்தில் இளமையானவரும் கூட. இது வந்து கடவுளால் மட்டும்தான் முடியும், இது வந்து சாதாரண மனிதர்களால் முடியவே முடியாது. கடவுள் அப்படின்னா எல்லாமே சாத்தியம். சில நேரத்தில் மக்கள் நினைத்து கொள்வது உண்டு, கடவுளால் இது முடியாது அப்படின்னு. கடவுளால் இது முடியாது அப்படின்னா அப்புறம் எப்படி அவர் கடவுளாக இருக்க முடியும்? நம்மளால் வந்து சிலவற்றை செய்ய முடியும், சிலவற்றை செய்ய முடியாது. இப்போ நம்மளால் நடக்க முடியும், பறக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆனால் கடவுளால் பறக்கவும் முடியும், நடக்கவும் முடியும், எல்லாமே வந்து முடியும் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்தோம் அப்படின்னா நவயௌவனம், எப்பெல்லாம் பார்க்குறோமோ பகவான் எப்படி ஒரு மலர்கள் வந்து எப்பவும் வந்து தோன்றிய வண்ணமே இருக்கின்றதோ, மலர்கள் பார்த்தோம் அப்படின்னா எப்போ வந்து பூத்துச்சோ அப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக என்ன பண்ணோம், அப்படியே அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸு குறைய ஆரம்பித்து விடும். எப்படி வந்து பூத்த உடனே அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ, அதுபோல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே வந்து இளமையாக இருக்கின்றார். அதனால தான் இங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மிகவும் பழமையானவர் என்று குறிப்பிடுகின்றார். படைக்கப்பட்ட இந்த உலகின் இறுதி அடைக்கலம் நீரே என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடைக்கலம் அப்படின்னா எல்லோருமே வந்து பகவானிடம் அடைக்கலம். நம்ம எப்போ வாழ்க்கையில் வந்து பிரச்சனை இல்லையோ அப்போ நம்ம என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா கடவுளாவது கத்திரிக்கை ஆகுது அப்படின்னு ஒரு மனிதன் நினைக்கின்றான். குறிப்பாக நாஸ்திகவாதிகளும் அசுரர்களும் நினைக்கின்றார்கள். ஆனால் எப்போ ஒரு பிரச்சனைன்னு வருதோ அப்போ வந்து சரி இதெல்லாம் இந்த எல்லாம் நம்ம கையில் எதுவும் இல்லைப்பா, எப்போனா ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா நம்ம கையில் எதுவும் இல்லைப்பா, எல்லாம் ஆண்டவன் கையில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் வந்து பக்தன் அப்படிங்கிறவன் எந்த நேரத்துலையுமே வந்து புரிந்து கொள்ளக்கூடியவன், எல்லாமே பகவான் கையில் தான் இருக்கின்றது அப்படின்னு புரிந்து கொள்வான். எப்படி ஒரு மாலை இருக்குது அப்படின்னா அந்த மாலையில் வந்து கயிறு ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு அழகான முத்து மாலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முத்து மாலை ஜொலி ஜொலிக்கும். அதே வந்து ஒரு நடுப்புற இருக்கிற கயிறு, சின்னோண்டு கயிறு ஒன்று இருக்கும், அந்த கயிறை மட்டும் நம்ம ஊறிக்கிட்டோம் என்ன பண்ணோம், அந்த மொத்த மாலையும் உதிர்ந்த முத்துக்கள் எல்லாமே என்ன பண்ணோம், கீழே சிதறி விழுந்துடும். அதுக்கப்புறம் மாலையாக இருக்குமா? இருக்காது. அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகம் எல்லாமே வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சார்ந்து இருக்கின்றன. பகவான் மத்தியில் இருக்கிறதும் மித்த எல்லாமே வந்து பகவானை சார்ந்தே வந்து இந்த உலகம் சுற்றி கொண்டே இருக்கின்றது. இப்படி ஒரு ராட்டினம் உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ராட்டினத்தில் அச்சு நடுப்புற இருக்கு இல்லையா, அச்சு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அச்சை உருவிட்டோம் அப்படின்னா அந்த ராட்டினம் கீழே விழுந்து விடும். அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா அசைவன அசையாதவன தேவி தேவர்கள் எல்லோருமே வந்து பகவானை சார்ந்தே இருக்கின்றனர். பிரம்ம ஜோதியும் பகவானை சார்ந்தே இருக்கின்றன. சில நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிரம்ம ஜோதி வேற பகவான் வேற அப்படின்னு நினைப்பது உண்டு. பகவான் பரமாத்மா பிரம்ம ஜோதி எல்லாமே வந்து ஒரே ஒரு நபர் தான், பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அந்த பிரம்ம ஜோதியும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை சார்ந்தே இருக்கின்றன இருப்பதால் இங்கே அர்ஜுனர் வந்து இறுதி அடைக்கலம் என்று குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் அனைத்தும் அறிந்தவர் என்று குறிப்பிடுகின்றார். அனைத்தும் அறிந்தவர் அப்படின்னா கடவுள் அப்படிங்கிறவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்க வேண்டும். பிதாகம் மத்ய ஜெகத்தோ, அவரே தாய் தந்தை. அதுக்கப்புறம் சர்வசியாகம் ரிதிசன்னவிஷ்டோ, சர்வசியாகம் ரிதிசன்னவிஷ்டோ மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனம் ச. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார், நானே ஒவ்வொருத்தருடைய ஹிருதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கின்றேன் அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். அப்படி பரமாத்மாவாக இருப்பதால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் என்ன நினைக்கிறேன், ஒரு குருவி என்ன நினைக்குது, ஒரு எறும்பு என்ன நினைக்குது, எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர். ஏன் அப்படின்னா உள்ளரே உட்காந்துருக்காரு, அதனால தான் இங்கே சொல்கிறார் அனைத்தையும் அறிந்தவர். இப்போ கடவுளுக்கே வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ கோயிலுக்கு போகிறோம், பிரார்த்தனை பண்ணுறோம், கேட்குறாரு, சில நேரத்தில் நடக்குது, சில நேரத்தில் நடக்க மாட்டுது. அப்படி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறதுனால தான் கடவுள், கடவுளுக்கே தெரியல அப்படின்னா அவர் எப்படி நம்ம கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியும்? கடவுளுக்கே தெரியல அப்படின்னா அவர் எப்படி நம்ம கடவுளாக ஏற்றுக்கொள்ள முடியும்? அந்த உலகத்தில் அப்புறம் நிறைய பேர் தப்பு பண்ணுவோம் இல்லையா, இப்போ ஏகப்பட்ட தப்பு பண்ணுவான். இப்போ கடவுளுக்கும் தெரியல, அரசாங்கத்துக்கு எப்படின்னு தெரிய போகிறது கிடையாது, சில நேரத்தில் தெரியும் சில நேரத்தில் தெரியாது. இப்போ கடவுளுக்கும் தெரியலனா அப்படின்னா தப்பு அதிகமாக பண்ணுவானே, தப்பு அதிகமாக பண்ணுவான், அவனுக்கு தண்டனை கிடைக்கவே கிடைக்காது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அரசாங்கத்தை ஏமாற்றிடலாம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை ஏமாற்றலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களை ஏமாற்றலாம், ஆனால் கடவுளை ஏமாந்து ஏமாற்ற முடியல. ஏன் ஏமாற்ற முடியல அப்படின்னா பகவான் உள்ளரே இருக்கார், நம்ம செய்கிற தப்பெல்லாம் பார்த்துட்டே இருக்கார். அதனால தான் நமக்கு தண்டனை கிடைக்குது. தண்டோ தமைதாம் அஸ்மின், தண்டனை கொடுப்பவர்கள் அப்படின்னு சொல்லிக்கின்றார் பகவான் கிருஷ்ணர். அதாவது நம்ம பகவான் உள்ளரே இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நம்ம எப்பப்பெல்லாம் தப்பு பண்ணுறோமோ அப்போ நமக்கு ஏதோ ஒரு தண்டனையை கொடுத்து கொண்டே தான் இருக்கின்றார். இந்த லோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல விதமான மனிதர்கள் நானும் கடவுள் கத்திரிக்காய் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு அவரை பற்றியே அவர்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நம்மளை பற்றி எப்படி தெரியும்? வீதிக்கு ஒரு கடவுள், இன்றைக்கி கலியுகத்தில் பார்த்தோம் அப்படின்னா வீதிக்கு ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான், நான் கடவுள் கடவுள் எதனாச்சும் வந்து சித்த இது யோகத்தை காமிச்சிட்டு கல்லிலேருந்து மண்ணை எடுத்துகிட்டு, மண்ணிலேருந்து கல்லை எடுத்துகிட்டு, சர்க்கரை எடுத்துகிட்டு ஏதோ ஒரு மேஜிக் பண்ணுறது, மேஜிக் பண்ணிவிட்டு மனிதர்கள்ட்ட போயிட்டு நானே கடவுள் ஆ அப்படின்னு சொல்லுகிறது வாயை திறக்கின்றார்கள். இந்த அஞ்ஞானத்தில் இருக்கின்ற மனிதர்கள் உண்மையான கடவுள் யார் என்று தெரியாத காரணத்தினால் யார்னா வந்து சித்த புருஷர்கள் யார்னா வந்து கொஞ்சம் மேஜிக் பண்ணாங்கன்னா, சர்க்கரையிலேருந்து தங்கம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, இல்லை வந்து மண்ணிலேருந்து சர்க்கரை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, ஏங்க தங்கத்தை வந்து சர்க்கரையிலேருந்து மண் தங்கத்தை எடுத்துகிட்டு வந்தார், சரி அதான் தங்க கடையிலே இருக்குது, இதில் என்ன அதிசயம் இருக்குது? ஏதாச்சும் ஒன்று இப்போ ஒரு மனிதனை படைத்து காமிச்சிருக்காரா, அது வந்து அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். மண் இருக்குது, மண்ணிலேருந்து தங்கத்தை எடுத்துகிட்டு வந்தார், இதன் தங்கம் தான் தங்க கடையிலே கிடைக்குதே, இதில் என்ன பெரிய அதிசயம் இருக்குது? இதில் ஒன்றும் அதிசயங்கள் கிடையாது. அதனால் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அஞ்ஞானத்தில் போலியான கடவுளுக்கு பின்னாடி ஓடக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்கின்றோம். ஏன் அப்படின்னா இந்த கடவுள் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிறார்கள். ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கும்பொழுது அவர்களை எப்படி நம்ம கடவுள் என்று சொல்ல முடியும்? அதுக்கப்புறம் அர்ஜுனர் சொல்கின்றார், அறியப்பட வேண்டியவரும் நீரே அப்படின்னு சொல்கின்றார். வாழ்க்கையில் நம்ம எதை எதையோ அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஓடிண்டே இருக்கும். இது தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், அதிலிருந்து இது தெரிஞ்சுக்கணும், இதிலிருந்து அது தெரிஞ்சுக்கணும். ஆனால் அறியப்பட வேண்டியவர் நீரே அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்போ நம்ம புரிந்து கொண்டோமோ, அதனால தான் பகவத்கீதை அப்படிங்கிறது ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ராஜயோகத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய லீலைகளை தத்துவங்களை நாம் புரிந்து கொண்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் புரிந்து கொள்வதற்கு எதுவும் கிடையவே கிடையாது. இந்த விஷயங்களை, பகவத் விஷயங்களை ஒருத்தன் புரிந்து கொண்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எதுவும் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா பகவான் தான் வந்து இறுதி, நம்ம தெரிந்துக்கக்கூடியதுலேயே இது யார் இறுதி அப்படின்னா பகவான் தான் இறுதி. அந்த இறுதியே வந்து நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் புரிந்து கொள்வதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு இங்கே பகவானை குறிப்பிடுகின்றார். அறியப்பட வேண்டியவரும், அதனால தான் பகவான் 9வது அத்தியாயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது அறிவின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் சொல்கின்றார், இந்த பௌதிக உலகத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று குறிப்பிடுகின்றார். பௌதிக உலகத்திற்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னா நம்ம எப்படி இன்ப துன்பங்கள்லாம் அடைகின்றோமோ அதுபோல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இன்ப துன்பங்களை அடைவது கிடையாது. சில நேரத்தில் அஞ்ஞானவாதிகள் குறிப்பிடுவதுண்டு, நம்மளை போல தான் கடவுள், அவரும் இன்ப துன்பங்கள். அதாவது ராமாயணத்தில் பார்த்தோம் அப்படின்னா சீதையை வந்து துளைத்த ராமர் மிகவும் வருத்தப்படுவார், துன்பப்படுவார். அப்போ இந்த சாதாரண அஞ்ஞான மனிதர்கள் பார்ப்பா, நம்மளும் தான் துன்பப்படுறோம், அதுபோல் தான் ராமரும் துன்பப்படுறார். மனைவி இழந்த ஒரு மனுஷன் எப்படி கஷ்டப்படுவானோ அதுபோல் ராமரும் கஷ்டப்படுறார் அப்படிங்கிற அஞ்ஞானத்தில் சில பேர் வந்து கூப்பிடுவது உண்டு. ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பகவான் ராமர் வந்து சீதையை பிரிஞ்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறது அதெல்லாம் கிடையவே கிடையாது. பகவான் பலவிதமான லீலைகளை பண்ணுகின்றார். அந்த லீலைகளுக்கு பின்னால் தெரியாத காரணத்தினால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா அவர் துன்பப்படுகின்றார். பகவான் அப்படிங்கிறவர் துன்பத்திலேயும் இன்பம் அடைபவர், அவருக்கு துன்பம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அது முதல் விஷயம். அப்படி லீலைகளில் துன்பப்பட்டாலும் துன்பத்தில் இன்பம் அடைவர் ஆத்மராமச முனையகோ என்று பகவானை குறிப்பிடுகின்றன. அதனால் வந்து இந்த பௌதீக உலகத்திற்கு அப்பாற்பட்டவர், பிறப்பு இறப்பு நோய் துன்பம் இதுக்கெல்லாம் வந்து அப்பாற்பட்டவராக இருப்பதால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பௌதிக உலகத்தை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் எல்லையற்ற ரூபமே, விஸ்வரூபத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லை இல்லாத ரூபம் அனந்தம், பகவானுக்கு வந்து அனந்த ரூபங்கள் இருக்கின்றன, எல்லையில் பகவானே தசாவதாரம் அப்படின்னு சொல்கிறோம், 10 அவதாரங்கள் மட்டுமா அப்படின்னா கிடையவே கிடையாது, எண்ணிலடங்காத அவதாரங்கள் இருக்கின்றன பகவானுக்கு, எண்ணிலடங்காத சரித்திரங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இருக்கின்றன. அதனால தான் எல்லையற்ற ரூபமே என்று இங்கே குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் பிரபஞ்சம் முழுவதும் பரவியுள்ளீர் அப்படின்னு சொல்லுகின்றார். பிரபஞ்சம் முழுக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரவி இருக்கின்றார். எப்படி அப்படின்னா, ஒரு அலுவலகம் இருக்குது அப்படின்னா அந்த அலுவலகத்தில் அலுவலகத்தோட உரிமையாளர் அவரோட சப்தம் அந்த அலுவலகம் முழுக்க வந்து பரவி இருக்கும். எப்படி பரவி இருக்கும் அப்படின்னா, இதை செய்யுங்க இதை செய்யக்கூடாதுங்க அப்படின்னு கூடாது அப்படி சொல்லியிருப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அலுவலகத்தில் இதை செய்கிறோம் அதை செய்யக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணோம், என்ன அப்படின்னா அவரோட சப்தம் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறது. அவரோட சட்டத்திட்டங்கள் எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. ஒரு அரசாங்கம் இருக்குது அப்படின்னா அந்த அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் எல்லா இடத்துலையும் வந்து பரவி இருக்கின்றன. அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கின்றார். ஈஷ உபநிஷத்தில் சொல்லப்படுகின்றன, பகவான் மிக தொலைவில் இருக்கின்றார், மிக தொலைவில் இருக்கின்றார், அதே நேரத்தில் மிக நெருக்கத்திலும் இருக்கின்றார். எப்போ நம்ம வந்து பிரார்த்தனை செய்கின்றோமோ அப்போ உடனே பகவான், நம்ம இதெல்லாம் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் போலீஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை எப்படி போலீஸ் சுற்றிக்கிட்டே இருப்பான், போலீஸ் சுற்றிக்கிட்டே இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு அர்ஜெண்ட்டு அப்படின்ட்டு எமர்ஜென்சி, ஏதோ ஒரு ஃபயர் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் எந்த போலீஸ் இருக்காரு அவர் உடனே வந்துடுவார். நம்ம ஏன் அப்படின்னா சுற்றிக்கிட்டே இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால, போலீஸ் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால நம்ம ஃபோன் பண்ணோம் அப்படின்னா பக்கத்தில் எந்த போலீஸ் இருக்காங்களோ அவங்களோட கனெக்ட் ஆகி அவங்க வருவாங்க. அதுபோல் பார்த்தோம் அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கின்றார் அப்படின்னு இங்கே அர்ஜுனர் குறிப்பிடுகின்றார். இந்த பதத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா தேவி தேவர்களுக்கும் தேவராக இருப்பதால் ஆதி தேவர் என்றும், பகவானே புருஷர் அனுபவிப்பாளராக இருப்பதால் பகவான் புருஷர் என்றும், மிகவும் பழமையானவர், பழமையாக இருந்தாலும் நவயோவனம் இளமையாகவே இருக்கின்றார், இது இறுதி அடைக்கலம் அனைத்திற்கும் அறிந்தவர், அறியப்பட வேண்டியவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த பௌதிக உலகத்திற்கு அப்பாற்பட்டவர், அதுக்கப்புறம் எல்லையற்ற ரூபம் பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கின்றார் அப்படின்னு அர்ஜுனர் இங்கே குறிப்பிடுகின்றார். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.